சார்வரி ஆண்டு புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி 11/10/1960 மைசூர் அரசர் அவர்கள் சந்திப்பில் வெளியாகிய திருவாக்கு. இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல காணப்படுகிறது, எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல. மகாபயங்கரமான அதிலும் மாறாத கவலையான வாழ்க்கை இது. இறைவன் இதற்காக மனிதனை படைக்கவில்லை. கவலையான வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது. அந்த பயங்கரத்தை மாற்றவும் மகா பாரதூரமான காலம் கடந்த கோடி சூரிய பிரகாச நித்திய வாழ்வில் நிலைப்பிக்கவும் ஆன ஒரு பொருள் இருக்கிறது. அந்த வாழ்வு பெறத்தான் இந்த மனித தூலம் வந்தது. அந்த நித்திய வாழ்வை பெற இறைவனை நேருக்கு நேர் சந்தித்து அவ்வாழ்க்கையை கைபோட அதற்கான ஒரு வழி உண்டு. அதை அறியாமையால் இவ்வுலக வாழ்க்கையே சதம் எனக் கருதி அவலமாக நுழைகிறார்கள். இவர்கள் நுழைகிற கடவுக்கு பெயர் சாவு. பின் எண்ணிறந்த காலம் நரக அவஸ்தை துன்பமே. அதில் நுழையும் வழியைத்தான் சாவு என்பது. அங்கே மீட்பு இல்லாமல் அவஸ்தையுற்று கலங்குகிறார்கள். அந்நரகத்தின் நுழைவாயிலே கடவே சாவு. ஆம், உலகத்தில் எல்லோருக்கும் சாவுதான் சந்திக்கிறது என்று எண்ணுகிறார்கள். அதிலே இரண்டு விதம் உண்டு. ஒன்று, நித்திய வைர உடல் எடுத்து சாயுச்சிய பதவி அடைகிறது. இன்னொன்று, மகா கோரமான உடலெடுத்து பயங்கரமான நரக அவஸ்தை உருகிறது. இவ்விரண்டிற்கும் அம்மரண தருவாயில் பிரத்யட்சியமான அடையாளம் திட்டமாக உண்டு. அதை வைத்து இவர் இன்னார் என்று அறியலாம். அச்சாயுச்சியமானது குருபிரானவர்களின் செயல். அத்தகைய இச்செயல் இந்த உலகப்படிப்பு கொண்டோ அல்லது எத்திர எவ்வகை ஆராய்ச்சி யூகம் கொண்டோ செய்ய முடியாது, காணவும் முடியாது. அதை கைபோடுகிற செயல் உண்மையான குருபிரானவர்களிடம்தான் இருக்கிறது. மனிதன் பிறந்தது சாகிறதற்கே அல்ல, அவனது அறியாமை என்னும் செயலால்தான் அந்த நெடிய துக்கத்தில் நுழைகிறான். இது இப்படியாக இருக்கிறது என்று அறியாமையால் அறிவிக்காமையால்தான் ஜனங்கள் பயங்கரமான சாவுக்குள் நுழைகிறார்கள். நுழைகிறபோது கவலைப்படுகிறது, எல்லோருமே சேர்ந்து துக்கப்படுகிறது, சாவுக்கு அழுகிறது. அது நியாயமேதான். ஏனென்றால் முடிவில்லாத காலம் தங்கி மீட்பே இன்றி அவஸ்தைப்படப்போகிறார்கள் அல்லவா. அதனால் சாவுக்கு எல்லோரும் கலங்கி அழுகிறது. சரி, பிசாசாகப் போகிறதனால் அது நியாயமேதான். ஆனால் அப்படி அவஸ்தையுறப்போகாமல் ஸ்வர்ண உடம்பெடுத்து நித்திய வாழ்க்கையை அடைய அறிவு என்ற மாணிக்கம் மனிதனுக்கு தரப்பெற்றுள்ளது. அந்த அறிவு மாணிக்கத்தை பெற்று நித்திய வாழ்வை அடையாவிட்டால் நிச்சயம் பிசாசு தூலம் வந்தே விடும். மனிதன் ஒரு அற்பகால வயசு உடையவன்தான் என்றால் இவனுக்கு ஏன் 1000 ஆண்டுகளுக்கான எண்ணம், யோசனை, செயல், பொருள் சேகரித்தல், கட்டிடம் கட்டுதல், புகழ் தேடுதல் முதலானவைகள் இருக்கின்றன? ஆகவே இவனுக்குள் நித்திய வாழ்வுக்குரிய ஒரு வல்லப வஸ்து இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா. அதனால்தான் இவனுக்கு பெர்மனண்டான செயல் செய்ய எண்ணம் தூண்டுகிறது. இவன் பெர்மனண்டாக உள்ளவன்தான். இவனைத் தவிர யானை முதல் எறும்பு கடை 84,100 ஜீவராசிகள் ஆனாலும் இம்மாதிரியான அறிவு அவைகளுக்கு வருவதில்லை. மனிதனுக்கு மட்டும் இவ்வெண்ணம் வருகிறது என்றால் இவன் எல்லாவற்றிற்கும் அரசு ஆக வந்தவன் என்று தெரிகிறதல்லவா. மனுஷன் மனுவேதான் ஈசன். மனுவாய் வந்து நீசர்களும் ஆகுவதும் உண்டு, ஈசனாக விளங்குவதும் உண்டு. இதனை அறிவிக்கத்தான் பொதுப்பட மனுஷன் என்று சொன்னது. இவன் தன் செயலால் மனு ஈசனாகவோ அல்லது மனு நீசனாகவோ எப்படி ஆனாலும் ஆகலாம். இருதயத்தில்தான் ஈசன் இருப்பிடம். மனிதனுடைய இருதயத்திலின்றி ஈசன் வேறு எங்கும் வெளியாவதில்லை என்று உண்மை வேதங்கள் கூறுகின்றன. செயலும் அவ்வாறே இருக்க, ஜனங்கள் இதனை இப்படி என்று அறியாமல் பேதகமான குருக்களை பெரியோர்கள் என்று எண்ணி அடைந்து சாமானிய மடையர்களிலும் கேடாக அதனை தவறவே விட்டு பெரும் பொருளை இழந்து அவஸ்தையுறுகிறார்கள். எல்லா வேதங்களும் இறைவன் இருப்பிடம் மக்கள் இருதயமே என்று ஒரே இடத்தையே, அந்த ஒரே நிலையையே பேசுகிறது. சிவமதம் ஈசன் இருப்பிடம் இருதயம் என்று கூறுகிறது. வைணவ மதமும் இதய கமல வாசன் என்று போற்றுகின்றது. கிறிஸ்துவ மதமோ இருதயத்தில் பிரகாசம் போட்டு காட்டுகிறது. 1300 ஆண்டுகளுக்கு முன் அரபி தேசத்தில் வந்த முகம்மது நபி அவர்களின் ஜட்ஜ்மெண்டான அவ்வேதத்திலோ எனில், அதிலும் அப்படித்தான். கல்பு வெளிச்சமாகுதல் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. கல்பு என்றால் இருதயம். ஆகவே உலக மதங்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் இருப்பிடம் இருதயமே என்று கூறுகின்றன. ஆனதினால் அந்த சர்வேஸ்வரனை இருதய பிரகாசமாக சந்திப்பது எப்போது என்று திருக்கரத்தினால் சமிக்ஞை காட்டி வினவ, மகாராஜா வியப்புற்று நோக்கி நன்று நன்று என்று கூறவும் தொடர்ந்து ஆண்டவர்கள். அவ்வாறு காண வைப்பதே பிரம்மவித்தை என்பது. அங்கனம் சந்திக்க வைப்பவர்களே உண்மையான தேவகுருபிரான் ஆவார்கள். அவர்கள் தங்கள் அதிமகோன்னத தவச்செருக்கை கொண்டு அங்கனம் சந்திக்க வைக்கிறார்கள். அது மேலே உள்ள அந்தரங்க உலகமாக அப்புறத்து உலகமாக இருக்கிறது. அதற்குத்தான் உபதேசம் என்று பெயர். இது ஒரு தேசம், இதற்கு அடுத்த தேசம், அதுதான் உபதேசம் என்பது. காதிலே ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கேட்க வைத்து உருப்போடச் செய்வது அல்ல உபதேசம். நித்திய உலகத்தை சந்திக்க வைக்கிறதே உபதேசம். இது உலக அறிவுக்கு எட்டாதது. இதுவே மெய். இருதயம் ஒரு மாமிசத்துண்டு, தாமரை மொக்கு போல் இருக்கிறது என்றுதான் உலகத்தவர்களின் தீர்மானம். இவர்கள் அறிவுக்கு அது எட்டாது. அதுவே பிரம்ம பிரகாசமாக மாற்றப் பெறுகிறது. அப்படி பிரம்ம பிரகாசமாக மாற்றப் பெறாதவர்கள் எல்லாரும் புனர்ஜென்மென்னும் மறுபிறப்பு அடையாதவர்களே. அங்கனம் மறுபிறப்பு அடைந்தவர்கள்தான் நித்தியராக ஆகி விளங்குகிறார்கள். இந்த உலகத்தவர்களின் அறிவுக்கு எட்டி காண முடியாதது அது. அந்த உலகத்தவர்கள் அறிவது அது. இந்த உலகத்தவர்கள் அதனை எடை போட்டு சொல்வதானது மதிக்க முடியாத மாணிக்கமாக இருக்கின்ற அதனை சாம்பர்கட்டியை காட்டி வர்ணிக்கிறது போல அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. ஆதலால் இவ்வாறு நித்திய வாழ்விற்குரிய அதனை நேராக இப்போதே பெற்றுக்கொள்கிறது தான் உபதேசம். அதற்கு அறிவும் சக்தியும் ஆசானும் வேண்டும். இந்த தூலசக்தியும் வைராக்கியமும் இல்லாத போது அதனை அடைய முடியாது. இதனை எமது 60 வருட கால அனுபவத்தை கொண்டு விளம்புகிறோம். தங்களுக்கு இப்போது வயது மகாராஜா 42 என்று கூற, ஆண்டவர்கள், நல்லது, இதற்கான பருவம். இதய பிரகாசமாக ஈசனை காண்கின்ற பிரம்மவித்தை என்ற பெரிய செயலை எவ்வித சாத்திர ஆராய்ச்சி கொண்டும் எத்தகைய அறிஞர்களாலும் செய்ய முடியாது. இப்பிரம்மவித்தையை பழகி தேர்ந்தவர்கள் நூல் எழுதினார்கள், அறியாதவர்களும் எழுதினார்கள். ஒருவரே அறியாத காலத்தில் எழுதிய நூலுக்கும் அறிந்த பின் எழுதிய நூலுக்கும் நிரம்ப வித்தியாசம் உண்டு. இது எம் அனுபவச் செயலை கொண்டு பேசுகிறோமே ஒழிய படிப்பை கொண்டு பேசவில்லை. தான் இறைவனை ஈசனை தன் இதய தாமரையில் தரிசனை பண்ணாமல் தன் அறிவு ஆராய்ச்சியை கொண்டு எழுதின எவ்வளவு நூல்களானாலும் அவை அழிவுக்கு போகுமே தவிர அவை ஒருவனை நித்தியத்துவம் பெற வைக்க மாட்டா. இது தூலதேகம், இரண்டாவது சூக்குமதேகம், மூன்றாவது காரணம், நான்காவது மகா காரணம். மெய்க்குருபிரான் மூலமாக இவற்றை தூலமுள்ள போதே அறிய வேண்டும். தங்கள் தவோபல வேகத்தால் அக்குருபிரானவர்கள் தங்களை அடைந்தவர்களை ஒவ்வொரு தேகத்துக்கும் ஏற்றி ஏற்றி பழக்குகிறார்கள். ஆனால் இது உலகக் காரியங்களைப் போல பகிரங்கமாக இல்லை, அந்தரங்கத்து அரவணை ரகசியமாக இருக்கிறது. தாயும் பிள்ளையுமாக பழகுகிற பான்மையில் வளர்கிறது. இவ்வாறாக நான்கு தேகங்களிலும் ஏறி ஏறி படிப்படியாக சந்தித்து பழகுகிற நிஜ செயலே பிரம்மவித்தை என்பது. குருபிரான் மூலமாக ஒருவன் இதனை பெறவில்லை என்றால் பிசாசு என்ற தேகம் அவனுக்கு தானே வந்து சந்திக்கும். பிறகு எண்ணற்ற முடிவில்லாத கால அவஸ்தையாக ஆகுமே. இந்த அறிவாகாரம் தரவே, அதனை பெறவே மனிதனுக்கு இந்த ரூபதேகமும் வயதும் தந்தது. அப்படி பெற்ற மக்களை நித்திய வாழ்வில் ஏற்றி மகிழ வைக்க அல்லவா பெரியோர்களும் வந்தார்கள். இதற்காக அல்லாது வேறு எதற்காகவும் இவனை படைக்கவில்லை. இச்செயலை பெறுவதுதான் இவனுக்கு நியதி. நாம் பேசியதெல்லாம் எமது செயலே தவிர வெறும் சொல்லல்ல, படிப்பை கொண்டு சொல்லக்கூடியதும் அல்ல. அந்த மெய்ப்பொருளை சந்திக்கிற போது எந்த சாதியாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே சாதிதான் என்று தெரியும். இரண்டு சாதி என்பது இல்லவே இல்லை. நித்திய சக்தியை பெற்றவர்கள் எல்லாம் ஒரே சாதியாக இருப்பார்கள். இந்த உலகத்தவரால் இது இப்படி செய்ய முடியாது. எமக்கும் முடியாதா என்றால் எமது சபைக்குள் 67 சாதிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. இப்படி எங்கும் ஆக மாட்டாது. எல்லோரும் ஒத்துப்போங்க என்று வெறும் வாயினால் சொன்னதினாலே யாரும் ஒத்துப்போக மாட்டார்கள். பணத்தால் அதிகாரத்தால் அப்படி செய்ய முடியாது. சொல்லுகிறவன் முதலில் ஒத்துப்போனானா? இல்லை. ஏதோ உலக பிரயோசனம் கருதி அப்படி ஒரு நேரம் ஒத்ததாக நடிப்பதே தவிர வாஸ்தவமாக யாரும் எங்கும் அப்படி இல்லை. சமத்துவம் என்பது வெறும் பேச்சே. எங்கோ ஆகியிருக்கிறதென்றால் ஏதோ பயங்கரம் அதிகாரம் இதனால் ஏதாவது கொஞ்ச நேரம் இருக்கும். நிஜமான சமத்துவம் உயிர் ஒட்டிய இரகசிய அறையிலே இருக்கிறது. அதுதான் சர்வ உலக சமரசம். அதனை இறைவன் மனிதனுக்குள்ளே வைத்து படைத்திருக்கிறான். அந்த தேவசக்தி வாய்த்தவுடனே எல்லாம் சுத்தத்தில் ஆகிறது. அவமான இகழ்ச்சி வராமல், மாரண அவஸ்தை இல்லாமல் இப்படி அமையும் லட்சிய சமரச சமத்துவம் இதுதான். யமதர்ம ராஜா என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டிருப்போம். கோரக் கொடூர முகமாக உள்ள யமராஜாவை சாந்த சைதன்ய முக தர்மராஜாவாக ஆக்கிக் கொண்டு அந்த முகத்தில் விழிக்கும்படியாக ஆக்கி வைப்பதே எம்முடைய செயல். இன்று 67 சாதிகளுக்கும் இப்படி ஆக்கி வைத்திருக்கிறது. நமக்கு உறக்கம் வருகிறது, பயம் உண்டாகிறது, சந்தோஷம் பொங்குகிறது. இவையெல்லாம் நமக்குள்ளே இருந்துதான் உண்டாகின்றன. விழிப்பு, மயக்கம், தைரியம், கோபம், சாந்தம், இரக்கம் நமக்குள் எந்த எல்லைகளில் இருந்து உண்டாகின்றன? மனிதர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை இவை. படித்து முடித்தேன், பட்டம் வாங்கினேன் என்கிறார்களே, அவர்களை இவை தமக்குள் எங்கெங்கே என்றால் பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. தெரியாத இது கல்வியா? இவர்கள் கற்றவர்களா? இல்லை இல்லை. தன் வீட்டிற்குள் உள்ள பொருளை காலமெல்லாம் தான் தெரிந்து கொள்ளாமலும் தேடாமலும் இருந்துவிட்டு கடைசியில் களவு போக கொடுத்தவனைப் போலே இவனது வயசும் போய் சாவும் வந்துவிடுகிறது. தனக்குள் சாவு பாதை எங்கே? சாயுச்சிய பாதை எங்கே? அவை தங்கும் தலம் எது எது என்று இப்போதே காண வேண்டாமா? இவையெல்லாம் அறியத்தானே சர்வேஸ்வரன் இந்த அருமையான தூரத்தையும் அறிவையும் தந்தது. இது வேத தீர்ப்பு. பிரம்மவித்தை என்பது பிரம்மாண்டமான கோடி சூரிய பிரகாச தோற்றத்துடனே வாரி வீசுகிறது அல்லவா? அதை தன்னுள் பெறுவதற்கு லாயக்குடையவனாக இருப்பதனால்தான் மனிதன் உயர்ந்தவன், மேலானவன் என்பது. இவனைக் காண உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. இந்த ஏழு சாணுக்குள் இவனை படைத்தது அந்த பிரம்ம பிரகாசத்தை இவனுக்குள் லபிக்க வைக்கிறதற்காகத்தான். ஆனால் எத்தனை காலமானாலும் இது தன் முயற்சியாலே அடைய முடியாது. இதற்கு ஒரு சத்திய நித்திய ஆசானவர்கள் துணை வேண்டும். அவர்கள் ஒருவரை தவிர பல கோடி ஆசான்கள் இருந்தாலும் இந்த பிரயோஜனம் அவர்களால் இல்லை. பாடியெல்லாம் வியர்த்தமாகி அழிவிலே இழுத்து விடுகிற குரு பரவர்கள்தான் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். இந்த நித்திய இச்சையுடைய அநேகம் பெயர்களையும் அவர்கள் கெடுத்தே விட்டார்கள். இந்த பிரம்மவித்தை தனக்கு தெரியாதிருந்தும் தெரிந்த பெரியோர்களைப் போல மக்களிடையே வேடம் பூண்டு அடுத்து இருந்து கெடுத்தே விட்டார்கள். பிரம்மவித்தை படிப்பை கொண்டு நடப்பதா? இது ஏட்டில் எழுதியதை கொண்டு செய்வதாக இல்லை. அறியாதவர்களின் பொய் நூல்களை படிப்பதனால் உண்மையான குருபிரானை சந்திக்க முடியாது. மெய்யான சற்குருபிரானை சந்தித்தால்தான் தனது பொய்மல குப்பைகள் பொசுங்கப்பெறும் வரை அவர்களுடன் இருக்க வேண்டும். அவ்வாறு பொய் அனைத்தையும் பொசுக்கி மெய்யிலேற்றும் வாக்கு வரம் உடையவர் ஒருவரே. அவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். உலகில் மெய்க்குருவானவர் ஒருவரேதான். இந்த நித்திய செயலை பெறுவது இவனுடைய பாட்டிலே இல்லை. இவன் முயற்சியால் ஆகிறது என்றால் அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் போல ஆகும். இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று அறியாமல் உலக மக்கள் பொய்க்குருமார்களை நிசமெனவே நம்பி வீணாகப் போகிறார்கள். இவையெல்லாம் ஒரு மெய்ஞான சபைக்குள் நுழைந்ததும் தெரிய வரும். எம்முடைய வார்த்தை செயலுடையது, அவர்களுடைய வார்த்தைகள் செயலுக்கே வராதவை. எம்முடைய வார்த்தை ஆண் ஆக்குகிறது, அவர்களுடைய வார்த்தை வீண் ஆக்குகிறது. இந்த வித்தியாசம் தெரியாமையால் உலக மக்களை வெறும் வேடதாரிகள் பெரும் கூட்டமாக கூடி கெடுத்தே விட்டார்கள். அதனால் உலகமானது இதோ ஒரு ஆபத்தை சந்திக்கப் போகிறது. இங்கு நாம் காணவும் பேசவும் அரசு வந்தது மிகவும் நல்லது. நாம் இந்த காலத்தில் இன்ன இடத்தில் இன்ன செயலை செய்வோம் என்று வெளியான தீர்க்க தரிசனங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இந்த பிரம்ம வித்தையானது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பூமியில் ஒருவரால் கொண்டு வரப்பெறும். அவர்களை சார்ந்த ஒரு சில மக்கள்தான் அதை பெறுவார்கள். ஒருவர் ஒரு அரசாங்க தொழிலில் அமர்ந்து வேலை பார்க்கிறார். அதற்காக அவர் படித்த படிப்பு, கட்டிடம், பெற்ற பட்டம், சன்னதம், அதை கொடுத்த பெரிய மனிதர் எல்லாம் இருக்கின்றன. இவை இல்லாமல் யாரும் எந்த உத்தியோகத்திலும் அமர்வதில்லை. அதுபோல இந்த பிரம்மவித்தை என்கிற பெரிய செயல் செய்பவர்களுக்கும் சன்னத முத்திரை உண்டு. அது அவர்கள் தவோபல ஏற்றத்தினால் விளைவது. இந்நில உலகிற்கு இரண்டு மூன்று சன்னத முத்திரை பெற்றவர்களே வந்தார்கள். இப்போது எல்லா சன்னதங்களையும் பெற்றவர்கள் வந்துள்ளார்கள். மனிதர்களுக்கென இறைவனால் அனுப்பப்பெற்ற சன்னத அலங்கார முத்திரைகளுடன் அவர்கள் வந்துள்ளார்கள். இந்த தேவ சன்னதமோ உலக சன்னதங்களைப் போல் அழிவதில்லை. ஏனெனில் எல்லா காலங்களிலும் உள்ள அழிவில்லாத நித்திய ஏக பராபரனது திருச்சன்னிதானத்தில் பெற்று வந்தது இது. இந்த உடலானது அழியும், ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. நித்திய உடல் ஒன்றை அந்த உயிர் எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த பிரம்மவித்தையின் பெரிய இரகசியங்களை தெரியத்தான், தெரிவிக்கத்தான் கோயில்கள் உண்டாயின. உண்மையான ஒரு தேவ புருஷனை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின. தெய்வீக புருஷர்கள் தூலத்திலே வருகிறார்கள். அக்காலத்திலே அவர்களை அடைந்து அதிரகசிய பிரம்மவித்தையின் பெரிய செயலுக்கு தலைப்படுங்கள் என்று வேதங்களும் உபனிஷத்துக்களும் தீர்க்க தரிசனங்களும் அரைகூவி அழைக்கின்றன. அவ்வாறு வந்த பெரியோர்கள் கையகத்தில்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கும். யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்ற சக்தியை அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்து விடுகிறார்கள். அப்போது ஜீவ உலகம் என்ற மூச்சு ஓடாது, அப்படியே அமைந்து விடுகிறது. இதை யாராலும் செய்ய முடியாது. அந்த ஜீவசக்தி யார் கையிலும் இல்லை. இதுதான் ஜீவ பிரயோசனம். இது வாயினால் சொல்லிவிட்டு போகிறதல்ல, இதோ இங்கே செய்து காட்ட நிற்பது. உலகில் எத்தகைய சாஸ்திர விற்பன்ன பண்டித பிரசங்க கணபாடிகளாக இருந்தாலும் ஆச்சாரியர்களாக இருந்தாலும் இந்த மூச்சை மடக்கி கொடுக்க ஓர் அளவிலே நிறுத்தி அமைக்க முடியாது. தாங்கள் இறைவனிடம் பெற்ற பத்தினித்தனத்து நிஜ சன்னத முத்திராங்க செல்வச் சிறப்பின் வல்லபத்தினால் மக்களிடத்தில் அதை பிரயோகிக்கிறார்கள். இது அஹிம்சை என்ற சத்திய நெறிக்குள் புகுந்த மக்களுக்குத்தான், மற்றவர்களுக்கு இல்லை. அது எப்படி போல எண்ணின், தனது செல்வச்சிறப்பு வாழ்வு வளங்கள் எல்லாம் புருஷன் தன் மனைவி அனுபவிக்க தருவானே தவிர பரஸ்திரீ அனுபவிக்க விடுவதில்லை. அதுபோல இச்சத்திய நெறி கட்டுப்பாட்டினுள் தன் இச்சையாக நுழைந்த ஜெயசீலர்களுக்குத்தான் இது, மற்றைய ஏனைய பாவிகளுக்கு இது இல்லை.